بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد، ولم يكن له كفؤا أحد.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم لا علم لنا إلا ما علمتنا، وعلمنا من لدنك علما. اللهم لا سهل إلا ما جعلته سهلا، وأنت تجعل الحزن سهلا إذا شئت سهلا. فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. إلا من الله جل شأنه وتعالى இம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால், இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக அல்லாஹு தஆலாவின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து தூய்மையான மனதோடு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாராவாரம் நாங்கள் இஸ்லாத்தின் தனிச்சிறப்புகள் வாய்ந்த ஒவ்வொரு பாடங்களை நாங்கள் அணுகி அவற்றை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியில் நாங்கள் பார்த்து வருகிறோம். எமது நோக்கம் அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா எமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த சுவனபதியைச் சேர்ந்தவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோள். எனவே அந்த இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால், நாம் எதனை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாம் எமது உள்ளத்தை எந்த அமைப்பில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அதனை பண்படுத்த வேண்டும், எப்படி அந்த உள்ளத்தை அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சியாக கூட எமது இந்த அமர்வுகளை, இந்த வகுப்புகளை நாங்கள் ஆக்கிக் கொண்டு வருகிறோம். அப்படித்தான் நடந்து கொண்டு செல்கிறது. எனவே நாங்கள் இங்கே கற்கக்கூடிய பாடங்களை வெறுமனே வலது காதினால் கேட்டு இடது காதினால் அதனை விட்டுவிட்டு, வலிமையான எமது வாழ்க்கையில் கலக்கக்கூடிய நாளாந்த கலவையிலே சென்று கலக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், சத்தியம் என்பது அந்த சத்தியம் தெளிவாக தெரிந்ததன் பிறகு அதனை மறந்து விடுவதுதான் பாவங்களில் பெரும்பாவம். ஒருவனுக்கு சத்தியம் சென்று அடையவில்லை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அறிவு அவனுக்கு எட்டவில்லை, அவன் ஏதோ பொடுபோக்கின் காரணமாக அவனது காலத்தை கடத்தி விட்டான் என்றால், அவனை அல்லாஹு தஆலா நோக்குவதற்கும் எம்மை அல்லாஹு தஆலா பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எனவே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களை வைத்தும் எமது வாழ்க்கையை நாங்கள் புடம் போட வேண்டும். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதனோடு தொடர்பான மிக முக்கியமான அம்சம், அந்த விடயம் சீராகிவிட்டால் அவனது அனைத்து காரியங்களும் சீராகிவிடும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், சற்று முன்னதாக நாங்கள் இந்த இடத்திலே ஓதி காட்டினோம், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாதி وَيُزَكِّيهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ. அதாவது, நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா நிச்சயமாக மூமின்களை பொறுத்தவரையில் அருள் புரிந்திருக்கிறான். அந்த அருள் எப்படிப்பட்ட அருள் என்று சொன்னால், அவன் அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை, ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எனவே அவர்கள் ஒரு சமூகத்திலிருந்து ஒரு தூதர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்டால், அதுதான் ஆகப்பெரிய அருள் என்று அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து சொல்கிறார். எதற்கு அந்த தூதர் பெருமனை அவருடைய புகழ்ந்து பாடிவிட்டு மட்டும் சொல்வதற்காக வேண்டிய, அல்லது மீலாது நபி விட நபி மேடைகளை போட்டு அங்கே புகழ் பாடிவிட்டு கலைந்து செல்வதற்காக வேண்டிய, அல்லது எமக்கு ஒரு பெரும் தூதர் ஒரு சத்தியசீலர் அனுப்பப்பட்டார் என்று மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியிலே அவரை பற்றி புகழ்ந்து பாராட்டி மெச்சு பேசிவிட்டு நாம் ஒதுங்கி விடுவதற்காக வேண்டிய இல்லை, அவரை முழுமையாக பின்பற்றுவதற்காக. அந்த தூதரை பொறுத்தவரையில் இப்படி பெரும் கொடையாக அல்லாஹு தஆலா ஒரு நியமத்தாக ஒரு அருளாக அனுப்பப்பட்ட அந்த தூதர் என்ன செய்தார் என்பதனை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தும் பொழுது, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த மக்களிடத்திலே சென்று என்ன செய்கிறார், அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகள் அவனுடைய வசனங்களை அவர் வந்து ஓதி காண்பிக்கிறார். வயுசக்கீஹிம், அப்படி அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகள் அவனுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்கள் முன்னால் கொண்டு வந்து அவர்களை விட்டுவிட்டு சும்மா வெறுமனை விட்டுவிட்டு செல்லாமல் வயுசக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். இன்னும் அவர்களை என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ கரைகளை விட்டு பரிசுத்தமாக ஆக்குகிறார்கள். எப்படி பரிசுத்தமாக ஆக்குறார்கள், அவர்கள் யோசித்து 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 இது நல்லது இது கெட்டது, இது மேன்மையானது இது தாழ்ந்தது, இது உயர்வானது இது வந்து மட்டமானது என்று அவர்களது சொந்த அபிப்பிராயப்படி அவர்கள் செய்தார்களா, மக்களை தூய்மைப்படுத்தினார்களா, அந்த உள்ளங்களை பக்குவம் உள்ளதாக ஆக்கினார்களா, இல்லை. எப்படி ஆக்குகிறார்கள் என்று சொன்னால், வயுசக்கியும் அவர்களை பாவங்களிலிருந்து பாவ கரைகளிலிருந்து. அல்லாஹு தஆலா எதன் மூலமாக ஒரு மூமினையோ மூமின் அல்லாத ஒருவனையோ தண்டிப்பானோ அவைகளிலிருந்து பரிசுத்தமாக்குறார்கள். எதனை பரிசுத்தமாக்குறார்கள், உடலையா உள்ளத்தையா, அந்த உள்ளத்தை ஆன்மாவை பரிசுத்தமாக்குகிறார்கள். இரண்டு விடயங்களை கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யுஸக்கீஹிம் வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்கள் பரிசுத்தப்படுத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வயு அல்லி முஹுமுல் கிதாப், வேதத்தை அவர்களுக்கு படிப்பிக்கிறார்கள். படிப்பிக்கிறார்கள் என்ன, வெறுமனே ஓதி காண்பிக்க மட்டுமில்லை, ஆரம்பித்து பாவித்த அந்த சொல்லானது அந்த வினை சொல்லானது எத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹு தஆலா வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். எனவே ஓதி காண்பிப்பது வெறுமனே ஓதுவது என்பது பாராயணம் செய்வது போன்று சொல்லி காட்டுவது என்பது வேறு. வயு அல்லி முகம் என்றால் அறிவு, வயு அல்லி படிப்பிக்கிறார்கள் பாடம் நடத்துகிறார்கள். எனவே வயு அல்லி முகமுல் கிதாப், அந்த வேதத்தை படித்து கொடுக்கிறார்கள். வல் ஹிக்மா, ஞானம், இந்த அல் குர்ஆனிலே வேதத்தை அடுத்ததாக அல் கிதாப் என்கின்ற வசனத்துக்கு பிறகு அதனை தொடர்ந்து ஹிக்மா என்று சொல்லக்கூடிய பெயர் சொல் வந்தால், ஹிக்மா என்று சொன்னால் நேரடி பொருள் ஞானம் அறிவு. இப்படி அல் குர்ஆன் பாவிக்கப்பட்டால் அல் கிதாப் வல் ஹிக்மா என்று வந்தால் குர்ஆன் ஹதீஸ் என்பதுதான் அவருடைய அர்த்தம். எனவே யுவயு அல்லி முஹமுல் கிதாப் வல் ஹிக்மா, அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மக்களை பண்படுத்தும் முகமாக, பாவங்களிலிருந்து அப்புறப்படுத்தும் முகமாக, நல்ல முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்கும் விதமாக அந்த மக்களுடைய உள்ளங்களை பண்பட்ட உள்ளங்களாக, பண்பட்ட உள்ளங்களை சுமந்த மனிதர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குகிறார்கள். எதனை கொண்டு என்று சொன்னால், இரண்டு உபாயங்களை பாவித்து. அல்லாஹு தஆலாவுடைய வேதமும் அந்த வேதத்திற்கு விரிவுரையாக அவர்களுடைய வாழ்க்கையான அந்த சுன்னாவையும் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துகிறார்கள். வஇன் கானு மின் கபலு லஃபீ தலாலிம் முபீன், அவர்களோ எப்படி இருந்தார்கள், நல்ல மனிதர்களை அவர்கள் வந்து பரிசுத்தப்படுத்தவில்லை, மாறாக வட்டி கட்டிய வழிகேட்டில் இருந்தவர்கள். வழிகேடு என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய வழிகேடு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கீழ்மட்ட வழிகேட்டில் இருந்த அந்த மனிதர்களை அல்லாஹு தஆலா இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மூமின்களாக ஆக்கியிருக்கிறான். எனவே அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருட்கொடையாக வந்தது தன்னிகரற்ற ஒரு தன்மை, ஒரு பெரும் பெருவேறு என்பதனை அல்லாஹு தஆலா மூணாவது அத்தியாயம் 164வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். எமது இன்றைய இந்த அமர்வின் கருப்பொருள் இந்த வசனம். இதனை போன்று இன்னும் பல இடங்களில் அல்லாஹு தஆலா இதே போன்ற வசன அமைப்பில் இதே செய்தி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். இப்ப மிக முக்கியமான ஒரு அடிப்படையை நாங்க இந்த வசனத்தை டீப்பாக ஆழமாக ஆராய்ச்சி செய்வதற்கு முன்னால ஒரு அடிப்படையான அம்சத்தை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனை பொறுத்தவரையில் இரண்டு விதமான அம்சங்கள் அவனிலே இருக்கின்றது. ஒன்று அவனது உடல், இரண்டாவது என்ன? அவனது உடலோடு சேர்த்து தான் உயிர் என்கின்ற அம்சத்தை பார்க்க வேண்டும். உடல் இல்லா உயிர் இல்லாமல் அந்த உடல் வந்து உருப்பெறாது, உயிர் வாழாது. இந்த உடலோடு முதலாவது உடல், இரண்டாவது அவனுடைய ஆத்மா, அவனுடைய உள்ளம். இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு அவன் மனிதனாக நடமாடுவதற்கு அவனுடைய உயிர் கண்டிப்பாக தேவை. அந்த உள்ளமானது தான் அவனை நல்லவனாக தீயவனாக மாற்றும். உயிரானது ஒருவனை நல்லவனாக தீயவனாக மாற்றாது. உயிர் என்பது மிருகங்களுக்கும் இருக்கிறது, பறவைகளுக்கும் இருக்கிறது, ஏனைய ஊர்வன அவைகளுக்கும் இருக்கிறது, ஏனைய அனைத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் என்கின்ற அம்சம் இருக்கின்றது, உடல் என்கின்ற அம்சம் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, அந்த உள்ளம், அந்த மைண்ட், சரியாக சொல்வது என்று சொன்னால் மைண்ட், இது ஏனைய படைப்பினங்களுக்கு கிடையாது. எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரை நாங்கள் சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், இரண்டு பிரதான அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று உடல், இரண்டாவது அவனுடைய ஆத்மா. அப்ப இந்த உடலை பொறுத்தவரையில பெரும்பாலும் இந்த உலகத்தில் இந்த உடலை மையமாக வைத்துதான் அனைத்துமே செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உடலானது மண்ணிலிருந்து உருவானது. எனவே அந்த மண்ணோடு தொடர்பான அனைத்தோடும் சம்பந்தப்பட்டதாகத்தான் அவனுடைய இறுதி மூச்சு வரைக்குமான வாழ்க்கை வந்து வியாபித்து காணப்படுகிறது. மண்ணிலிருந்து உருவானது, மண்ணோடு உறவாடக்கூடியது அவனுடைய உடம்பு, மீண்டும் மண்ணுக்குள்ளேயே செல்லக்கூடியது. இந்த வசனத்தை பொறுத்தவரை, இந்த கருத்தை பொறுத்தவரையில விஞ்ஞானி என்று தன்னை சொல்லிக் கொண்ட டார்வின், அவர் வந்து இதற்கு முரணான ஒரு கருத்தை சொன்னார். எமது நாடுகளில் இருக்கக்கூடிய சுற்றாடல் கல்வி என்ற ஒரு பாடம் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் என்ன பாடத்தில் அது வருகின்றது என்பது தெரியாது. விஞ்ஞானத்தோடு தொடர்பட்ட பாடங்கள்ல அது வரும். இலங்கையில் இருக்கக்கூடிய சிலபஸை பொறுத்தவரையில அங்கே சுற்றாடல் கல்வி என்று சொல்லி ஒரு தனி புத்தகம், தனி பாடம் அங்கே இருக்கிறது. அதனுடைய பின்னட்டையின் வெளிப்புறத்தை பார்த்தோம் என்று சொன்னால், குரங்கிலிருந்து ஆரம்பித்து சற்று பரிணாம வளர்ச்சியை கண்டு அது ஒரு வேறு தோற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மனித குரங்காக மாறி கடைசியாக அது எவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய அதன் அடிப்படை, அந்த அடிப்படையை மையமாக வைத்து உருவான ஒரு மனிதனாக முற்று பெற்றான் என்கின்ற ஒரு தத்துவத்தை அவர் முன்வைத்தார். ஆனால் இஸ்லாமானது அதனை நிராகரிக்கிறது, இயற்கை கூட அதனை நிராகரிக்கிறது. அங்க ஒரு கேள்வி வரும், பரிணாம வளர்ச்சி என்று சொன்னால் அந்த பரிணாம வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது யாரு? மனிதன் ஏன் இன்னொரு பிறவியாக மாறவில்லை, இன்னொரு தோற்றம் உள்ள ஒரு உயிரினமாக ஏன் அவன் மாறவில்லை? எனவே அந்த வகையில் பார்த்தால் அந்த அந்த தியரி ஏற்படாது. இரண்டாவது, இந்த உலகத்திலே உண்மையிலே மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் இருந்திருந்தால் ஒரு எல்லையோடு வரையறைக்கு உட்படுத்தி இதன் பிறகு எந்த குரங்கும் மனிதனாக மாறக்கூடாது என்று அதற்கு எல்லை விதித்தது யார்? அந்த பரிணாம வளர்ச்சி என்று ஒரு தத்துவ, அந்த தத்துவம் உண்மையானதாக இருந்திருந்தால் அது தொடர்ந்தும் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த உலகத்தில் யாருமே எந்த தலைமுறை விஞ்ஞானிகளாவது, ஒரு குடும்ப ஒரு பரம்பரை பரம்பரையாக விஞ்ஞானிகளாகவே வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது நாசாவாக இருக்கலாம், அல்லது வேற உயிரினங்கள் தொடர்பான விஞ்ஞான துறையிலே தனது ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய அமைப்பினர்களாக இருக்கலாம். கடந்த வரலாற்றிலே எந்த பிரிவினரும் எந்த அமைப்பினரும் குரங்குகள் சிலவற்றை பிடித்து வந்து கூட்டிலே அடைத்து அதற்கு ஏதுவான எல்லா வாழ்வாதாரங்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்து அதற்கு தேவையான உணவுகள், அதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற அந்த இன்ஜெக்ஷன்கள், மாத்திரைகள், ஏனைய அந்த இன்சுலின்கள் இவைகள் எல்லாம் கொடுத்து படிமறை ஒரு வளர்ச்சியை யாருமே காட்டவில்லை. ஏனைய இந்த விஞ்ஞான உண்மைகளை பொறுத்தவரை எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த டார்வினுடைய இந்த தத்துவத்தை பொறுத்தவரையில நிரூபிக்கப்படவில்லை. இது வெறுமனே அனுமானத்தின் அடிப்படையில உண்டான ஒரு கொள்கை தானே தவிர இது உண்மை கிடையாது. இதனை விஞ்ஞானம் முழுக்க முழுக்க தற்கால விஞ்ஞான உலகானது ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்னும் பாடத்திட்டத்திலிருந்து அதனை வந்து அப்புறப்படுத்தவில்லை. இன்று வரைக்கும் நமது பாடசாலைகளில் சின்ன குழந்தைகளுக்கு இதனைத்தான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த செய்தியை படிப்பிக்கக்கூடியவர்கள், இந்த தியரியை விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் எமது முஸ்லீம் இஸ்லாமிய பாடசாலைகளிலே எமது இஸ்லாமிய முஸ்லீம் ஆசிரியர்கள். அந்த தியரியை, அந்த செய்தியை, அந்த அனுமானத்தை, அந்த கொள்கையை வந்து அப்படியே அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆன்றதி பரீட்சையில் அவன் பாஸ் பண்ண வேண்டும், சித்தி பெற வேண்டும் என்பதுதான். ஆனால் அடிப்படை கொள்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அங்கே தகர்க்கப்படுகிறது என்பதனை அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த செய்தியை படிப்பித்துக் கொடுக்கிற நேரம் இது தவறான ஒரு செய்தி என்பதனை எம இஸ்லாமிய மாணவர்களுக்கு யாருமே வந்து சுட்டிக்காட்டுவது இல்லை. கண்டிப்பாக நாளை மறுமையிலே அந்த ஆசிரியர்மார்கள் அனைவரும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்று எம சமூகத்திலே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்கின்ற தத்துவத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் குரங்கிலிருந்து பிறக்கவில்லை என்பதனை சிறிது சிறிதாக ஆராய்ச்சி செய்து மண்ணில் என்னென்ன அனுகூலங்கள் இருக்கின்றதோ, என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ, அவை அனைத்தும் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கின்றது என்பதனை இன்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. விகிதாசார அடிப்படையில் இத்தனை வீதம், இது ஆக்சிஜன் இத்தனை வீதம், கார்பன் இத்தனை வீதம், இது 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 என்று சொல்லி அந்த எண் அடிப்படையில் போட்டு மனிதன் 100% மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர் என்பதனை இன்று விஞ்ஞானம் நிரூபணமாக்கி இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டர் இருக்கிறது, இந்த லேப்டாப், இதனுடைய மூலப்பொருள் என்ன? மண். இந்த கேமரா, அதனுடைய மூலப்பொருள் மண். இந்த மேசை, இந்த கதிரை எல்லாமே வந்து மண்ணிலிருந்து உண்டானது. நாங்கள் சாப்பிடுகிறோம், எதிலிருந்து சாப்பிடுகிறோம்? மண்ணிலிருந்து வரக்கூடியவைகள். ஒரு மண், ஒரே ஒரு நெல்மணியை நிலத்திலே போட்டால் அது முளைத்து வேறு விட்டு அது பல இலைகளை வெளியே கொண்டு வந்து தள்ளி அதன் பிறகு ஒரு நெற்கதிரை அது வெளி கொண்டு வருகிறது. நாம் போட்ட விதை ஒரே ஒரு விதை, ஆனால் அந்த நெற்கதிரில இருக்கக்கூடிய அந்த நெல் மணிகளை நாங்கள் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் 100 கணக்கில் இருக்கும். இந்த 100 கணக்கான அந்த அனைத்தையும் அந்த ஒரே ஒரு நெல் உள்ளே வைத்திருந்ததா? அதற்கான அந்த மூலப்பொருளை வைத்திருந்தது. அந்த மூலப்பொருளை விருத்தியாக்கியது, அதனை ஊக்குவித்தது எது? அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சக்திகள். எனவே அல்லாஹ்வுத்தால், அதனால்தான் அல்லாஹ்வுத்தால் அல் குர்ஆன் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு உண்மையான இறை விசுவாசிகளை பொறுத்தவரையிலே தங்களுக்குள்ளே நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றது, இந்த பூமியிலும் நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றது. எனவே அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு தாலா கேள்வி எழுப்பி எமது சிந்தனையை அல்லாஹு தாலா ஊக்குவிக்கிறார். எனவே மனிதனானவன் சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், அவன் பிறந்த இடம் மண், உற்பத்தியானது மண்ணிலிருந்து, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கடைசி வரைக்கும் மண்ணையே வந்து அவன் சார்ந்திருக்க வேண்டும். வீடாக இருந்தாலும் மண் இருந்தான் எல்லா பொருட்களையும் அழுக்க வேண்டும். அவன் உண்பதாக இருந்தாலும் மண்ணிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய அனைத்தை தான் அவன் உண்ண வேண்டும். அவன் ஆடை அணிவதாக இருந்தாலும் மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தியாகி வரக்கூடிய அந்த பட்டுப்பூச்சியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த நெய்யப்பட்ட அந்த நூல்களிலிருந்து உண்டான ஆடையைத்தான் அவன் அணிய வேண்டும். எதுவாக இருந்தாலும், இந்த பொருளை பயன்படுத்துவதாக இருந்தாலும், ஒரு வாகனமாக இருந்தாலும், அனைத்துமே மண்ணை சார்ந்தவை, மண்ணிலிருந்து பிறந்தவைகள். எனவே இந்த உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களுக்கும் தாய் எதுவென்று சொன்னால் இந்த பூமாதேவி என்று சொல்வார்களே, அந்த பூமாதேவிதான். அந்த மண் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் தாய். எனவே மனிதனானவன் மண்ணிலிருந்து பிறந்தான், மண்ணையை சார்ந்து வாழ்கிறான், மீண்டும் இங்கு செல்வான், மண்ணுக்கே செல்வான். எனவே உடலை பொறுத்தவரையில் மண்ணோடு கலக்கக்கூடியது. இந்த உடலை பொறுத்தவரையில் மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதுக்காக வேண்டித்தான் முழுமையாக பயன்படுகிறானே தவிர, அந்த இரண்டாவது அம்சமான உயிரை பொறுத்தவரையில அதுக்கு எந்த கவனமும் எடுக்கல. இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து வரல, உயிர் வானத்திலிருந்து வந்தது. அதனால்தான் அந்த உயிரை பண்படுத்துவதற்காக, அந்த உயிரை, அந்த உள்ளத்தை, அந்த உயிரோடு கலந்திருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை பொறுத்தவரையில பண்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து தான் இறை வேதங்களை அல்லாஹு தஆலா இறக்கினார். அந்த உயிரானது அந்த ஆன்மாவை சுமந்து கொண்டு, அந்த உடலை பண்படுத்தக்கூடிய அந்த ஆன்மாவை தாங்கி இருக்கக்கூடிய உயிரானது மீண்டும் எங்கே செல்லும்? மீண்டும் வானத்துக்குத்தான் செல்லும். எனவே அந்த உயிரை பொறுத்தவரையில, அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் மரணித்து விட்டால் உயிர் மரணிக்காது, உடல் வந்து மரணித்துவிடும். அந்த உயிர் எங்கு செல்லும்? வானத்தை நோக்கி செல்லும். அதனால் தான் ஒருவன் இறக்கின்ற பொழுது அவனுடைய இரண்டு கண்களும் மேல் நோக்கி நிலை குத்தி நிற்கும். நாம் என்ன செய்வோம்? எமது கரங்களினால் அந்த கண்கள் இரண்டையும் மூடிவிடுவோம். எனவே உயிரானது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்ட அந்த அம்சமானது மேலிருந்து வந்தது. எனவே அந்த ஆன்மாவை பண்படுத்தக்கூடிய அதற்கான வழிகாட்டலும் மேலிருந்து தான் வர வேண்டும். அதனுடைய பண்பாட்டுக்கான உற்பத்தியானது மேலிருந்து தான் கீழ் நோக்கி வர வேண்டும். மீண்டும் அது எமது உடலை துறந்து விட்டு எமது உடற்கூடு அந்த கூட்டை வந்து இங்கே ஒதுக்கிவிட்டு மண்ணுக்கு இறையாக ஆக்கிவிட்டு மீண்டும் எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டியதாகும். அப்ப இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு அம்சம், எமது உடலை விட எமது உள்ளத்திற்கான முக்கியத்துவம் அதிகமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். எமது உள்ளத்தை பற்றி யாருமே கணக்கெடுப்பதும் இல்லை, அதனை பற்றி பேசுவதும் இல்லை, அதனை பற்றி யாருமே அதனை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இறங்குவதும் இல்லை. முழுக்க முழுக்க இந்த மண்ணோடு கலக்க போகக்கூடிய, மண்ணோடு உக்கி மண்ணாகவே மாறக்கூடிய இந்த வெறும் போலி உடலுக்காக வேண்டி தான் எல்லோருமே வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த சடவாத உலகமானது இப்படியான உடலோடு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துகிறது. வெறுமனை பொருளாதாரம், பொருளாதாரத்தை மையமாக வைத்த வாழ்க்கை முறை, இந்த நவீன கால உலகானது, இந்த மெட்டீரியலிசம், செக்குலரிசம் சொல்வார்களே, இதன் நிலையை பின்னி பிழைந்து கலந்து அதனை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான எய்மாக ஆக்கி கொண்டு போவதனை பார்க்கிறோம். இது தவறு. அது எப்பொழுது சிறப்பாக அமையும் என்று சொன்னால், அவனுடைய அந்த ஆன்மா, அவனுடைய அந்த உயிர், அந்த உள்ளம் பக்குவப்பட்டதாக மாற வேண்டும். எனவே அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான முயற்சிகளில் நாம் இறங்க வேண்டும். அதைத்தான் நாம் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த வசனமானது எமக்கு உணர்த்துகிறது. இப்ப இந்த இடத்துல இந்த உள்ளம், உள்ளம் என்று நாங்கள் பேசுகிறோம், இந்த ஆன்மா என்று சொல்லி மைண்ட் என்று ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம். இதை பொறுத்த வரையில அரபி வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் இருப்பதை பார்க்கிறோம். வொகாபுலரி நிறைய சொற்பிரயோகங்களை பயன்படுத்தி இந்த உள்ளம் என்பதனை அரபு மொழி வந்து முயல்கிறது அதனை விளங்கப்படுத்துவதற்காக. கல், அதே போன்று நஃப்ஸ், ரூஹ், இப்படி பல வார்த்தைகளை கொண்டு இந்த உள்ளம், இந்த ஆத்மா என்கின்ற விடயத்தை வந்து அரபு மொழியானது இஸ்லாமும் கூட அணுகுவதனை பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் நாங்கள் உள்ளம், இந்த ஆன்மா என்கின்ற ஒன்றை மையமாக வைத்து மைண்ட் என்பதனை நாங்கள் கவனத்தில் கொண்டு நாங்கள் கீழ் வரக்கூடிய விடயங்களை இன்ஷால்லாஹ் பார்ப்போம். அப்ப இந்த மைண்ட், இந்த ஆத்மாவை, இந்த உள்ளத்தை வந்து பக்குவப்படுத்துவதற்கு இஸ்லாம் கடுமையாக உழைக்கிறது. அல் குர்ஆன் இறங்கியதை வந்து அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த, இவன் உடலை பக்குவப்படுத்துறதுக்கா? உடலை பக்குவப்படுத்துறது சொன்னால், அழகுபடுத்துவது சொன்னால், நாங்க எங்க போகணும்? பியூட்டி பார்லர் போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பியூட்டி பார்லர் நடத்தது வரல இந்த உலகத்துல. அல் குர்ஆன் இறங்கியது இந்த பியூட்டி பார்லருக்கு அல்ல, அந்த உள்ளத்தை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நோக்கம், அவர்கள் அந்த சஹாபாக்கள் உருவாக்கிய விதம், இந்த உலகத்தில் அவர்கள் பட்ட பாடு, அவர்கள் பட்ட துன்பம், கஷ்டங்கள், போர்கள், தியாகங்கள், ஒரு நாட்டை விட்டு, மக்காவை விட்டு மதீனாவுக்கு துறந்து சென்ற அந்த அனைத்து கஷ்டங்களும் இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உதித்தார்கள், கஷ்டப்பட்டு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இந்த மைண்ட் சயின்ஸ் சொல்வார்கள், அதாவது மனோவிஞ்ஞானம், மனோவிஞ்ஞானம் என்று சொல்லி தற்காலிக உலகானது அதனை நோக்கி அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டு செல்கின்றது. அதாவது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று கூட இங்கிலீஷ்ல வந்து சொல்வார்கள், அதாவது ஆன்மீக மருத்துவம். தற்பொழுது இந்த மருத்துவ உலகமானது, பொதுவாக இந்த ஆங்கில மருத்துவ உலகமும், ஏனைய இந்த நாட்டு மருத்துவம், அதனை சார்ந்த இந்த ஆயுர்வேதிக், இது போன்ற இந்த மருத்துவ முறைகள் எல்லாம் பழங்காலமாக தொடர்ந்தும் இருந்து கொண்டே வருகின்றது. நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடைந்து கொண்டே வருவதனை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை அடைந்தாலும் மனிதர்களுடைய உடம்பிலே ஏற்படக்கூடிய அந்த நோய்களை அவைகள் முழுமையாக குணப்படுத்துவதற்கு எந்த சக்தியும் இல்லாமல் போவதனை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அந்த மருத்துவர்களை வந்து ஃபெடப்பாகி அவர்களே வந்து அந்த துறைகளை கைவிட்டு விட்டு வேறு சில துறைகளை நோக்கி நகர்வதை கூட நாங்கள் அண்மை காலமாக பார்த்து வருகிறோம். அப்ப இங்க கோளாறு ஒன்று இருக்கிறது. சரியாக ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தற்பொழுது உள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மனிதனை பொறுத்தவரையில உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களில் அந்த நோய்களுக்கான 70% காரணம் அவனுடைய உடம்பல்ல, உள்ளம் என்பதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், இந்த ஆன்மீக மனோ மருத்துவத்தை நோக்கி வந்து தற்பொழுது மருத்துவ உலகமே வந்து படையெடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆத்மாவை பரிசுத்தம் உள்ளதாக ஆக்கினால், அந்த ஆத்மாவை அழுக்குகளிலிருந்து இல்லாமல் ஆக்கினால், அந்த ஆத்மாவை வந்து ஒழுங்குற நெறிப்படுத்தப்பட்ட ஒன்றாக, அதனை பண்பட்ட ஒன்றாக, அதனை தூய்மையான ஒன்றாக அதனை ஆக்கினால், அவனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய 70% நோய்கள் அவனுடைய உடம்பிலிருந்து இல்லாமல் போய்விடும் என்பதனை அண்மை கால இந்த மருத்துவ உலகமானது நிரூபித்திருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹு தஆலா வெறுமனே வந்து குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பித்துட்டு அந்த குர்ஆன் வசனங்களில் வரக்கூடிய விஷயங்களை வந்து சும்மா சொல்லிட்டு வந்து விட்டுட்டு போவல. அப்ப எவ்வளவுதான் வந்து உடம்புக்கு தேவையான பயிற்சிகளை, ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்தாலும், அந்த உண்மையான ஆன்மீகம் வந்து எங்கிருந்து ஊற்றெடுக்கிறதோ அந்த ஆத்மாவுக்கான பயிற்சி நெறி கண்டிப்பாக கொடுக்கப்பட்டு நல்ல முறையில் அது வளர்த்து எடுக்கப்பட வேண்டும். அப்படி அந்த உள்ளமானது பண்பாடு உள்ளதாக மாறினால்தான் அவருடைய உடலை வந்து நல்ல ஒரு நோய்கள் இல்லாத ஒரு உடலாக அது இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் என்பதென படைத்த அல்லாஹு தஆலாவு தெரியும். எனவே அல்லாஹு தஆலா இறக்கிய அந்த குர்ஆனிலே வந்து வயுசக்கீஹும் வயுஅல்லிமுஹுல் கிதாப், அவர்களை அவர்கள் வந்து பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறார்கள் என்கின்ற வசனத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தினார். அப்ப பெரும்பாலான இந்த நோய்களுக்கு, இந்த பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடிய, ரத்த அழுத்தம், டிப்ரஷர் என்று சொல்லக்கூடிய இந்த மன அழுத்தம், கேன்சர், அல்சர், அதே போன்று கே சம்பந்தப்பட்ட எத்தனையோ வியாதிகள், இது அனைத்துக்கும் பெரும்பாலான காரணம் நமது உணவுகளை விட அதிகமாக நமது மனதோடு சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த நிலைப்பாடு என்பதனை வந்து மருத்துவ உலகானது வந்து எமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே உள்ளம் வந்து பண்பட வேண்டும், அவனுடைய உடலுக்காகவும் அவனுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டும் என்பதனை இதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன், இமது வேத நூலாகிய அந்த பரிசுத்த அந்த இறைவாக்காகிய அந்த வேதம் அல் குர்ஆன், அல்லாஹு தஆலா இந்த நஃப்ஸை பத்தி, இந்த நஃப்ஸை, இந்த ஆன்மாவை பற்றி நாங்கள் தற்பொழுது கலந்துரையாடி கொண்டிருக்கிறோமோ, பேசிக் கொண்டிருக்கிறோமோ, இந்த ஆன்மாவை பற்றி அல்லாஹு தஆலா விரிவாக தற்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிற பெரும்பெரும் படித்த அறிஞர்கள், பழுத்த பெரும்பெரும் மகான்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லக்கூடிய விடயங்களை தெளிவாகவே அல்லாஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முதல்ல வந்து அல்லாஹு தஆலா தெளிவாக விரிவாக அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இந்த நஃப்ஸை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் மூன்றாக பிரிக்கிறது ஆன்மாக்களை. மனிதனுடைய உள்ளங்களை பொறுத்தவரையில் இந்த அல் குர்ஆன் மூன்றாக பிரிக்கிறது. முதலாவது அந்நஃப்ஸுல் அம்மாரா, அம்மாரத்தும் பிஸ்ஸு, எப்பொழுதும் வந்து தீமைகளின் பக்கமே வந்து கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா உள்ள மனிதர்கள் தான் இந்த ஆத்மாவை, இந்த உள்ளத்தை, இந்த மோசமான உள்ளத்தை, மோசமான விளைவுகளையே வந்து தேடித்தரக்கூடிய உள்ளத்தை உடைய மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாயிருக்கிறார். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்கவன். அதனால் தான் இந்த உலகத்தில் 1000 பிரச்சனைகள், பித்தலாட்டங்கள், போர்கள், வன்கொடுமைகள், வன்முறைகள், மோசமான கலாச்சாரங்கள், எதற்கெடுத்தாலும் பெண்களை மையமாக வைத்து இயங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து யார் பக்கத்திலிருந்து வருகிறது? இந்த மோசமான உள்ளங்கள், எப்பொழுதும் தீமைகளையே வந்து தேடிச் செல்லக்கூடிய இந்த அந்நஃப்ஸுல் அம்மாரா என்று சொல்லக்கூடிய அம்மாரத்தும் பிஸ்ஸு, தீமையான விடயங்கள் பக்கமே திளைத்திருக்கக்கூடிய உள்ளம் என்ற அல்லாஹு தஆலா முதலாவது ஒரு உள்ளத்தையும், இரண்டாவது அந்நஃப்ஸுல் லவ்வாமா, எப்பொழுதும் தன்னைத்தானே வந்து அப்படி செய்து விட்டேனே, இப்படி செய்து விட்டேனே என்று தன்னையே பற்றியே வந்து நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வோடு கிரிட்டிக் கான்சியஸ் சொல்லுவாங்களே, அந்த குற்ற உணர்வோட வந்து இருக்கக்கூடிய அந்த உள்ளம் நம்ம எல்லாரும் உள்ளவங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. ஏதாவது ஒரு பாவத்தை செய்யறது திரும்ப ஆஹா அந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, அல்லாஹ் தஆலா பாத்துருக்கானே, அல்லாஹ் தஆலா மன்னிக்கலன்னு சொன்னா அந்த பாவத்துல இருந்து நான் மீள முடியாது. சிகரெட்டை குடிக்கிறது மேல திரும்ப வந்து தௌபா செய்யறது முதல்ல வந்து என்ன செய்யறது, கைசேதப்படுறது. ஆஹா சிகரெட்டை வந்து ஹசரத்து உட்கார்ந்துட்டு எத்தனை நாளா சொல்றாரு சிகரெட் குடிக்க வானா குடிக்க வானு சொல்லி, ஒவ்வொரு முறையும் போய் என்ன செய்யறது, இதை பிறகு குடிக்க கூடாது, நான் இவ்வளவு காலம் தெரிஞ்சும் தெரியாம குடிச்சிட்டேனே, கைசேதப்படுறது. எனவே இப்படி எல்லாவற்றுக்கும் திருடிட்டு வந்து திரும்ப கை செய்யப்படுறது. ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிலைமையிலேயாவது இருக்கணும், இட்ஸ் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இந்த இது இரண்டாவது வகையான நஃப்ஸ், அந்நஃப்ஸ் லவ்வாம. அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்றேன் எப்படி, வலா உக்ஸிமு பின்நஃப்ஸ் லவ்வாம. மூன்றாவது நஃப்ஸ், அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா என்று சொன்னால், எப்படிப்பட்டது யாராவது சொல்லுங்க பாபா. அந்நஃப்ஸுல் முத்மைன்னா, முத்மைன்னான்னு
சொன்னா
திருப்தி அடைந்த, பக்குவப்பட்ட அந்த தஸ்கியாத்து நஃப்ஸ் சொல்கிறார்களே, அந்த தஸ்கியாத்து நஃப்ஸை வந்து முழுமையாக பெற்றுக்கொண்ட அந்த திருப்தி அடைந்த அந்த ஆத்மா. இந்த ஆத்மா உள்ள மனிதர்களை உருவாக்குவதுதான் இஸ்லாத்தினுடைய இலக்கம், இஸ்லாத்தினுடைய எய்ம், இந்த அல் குர்ஆன் இருக்கப்பட்ட நோக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலமாக இந்த உலகத்தில் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே காரணம், நான் ஆரம்பத்திலும் தற்பொழுதும் சொல்வது போன்று, இந்த அந்நஃப்ஸுல் முத்மைன்னா, திருப்தி அடைந்த பண்பட்ட சுத்தப்படுத்தப்பட்ட அந்த உள்ளங்களை உள்ளவர்களை உருவாக்குவது. அப்படிப்பட்ட உள்ளம் உடையவர்கள் இருந்தால்தான் அவர்கள் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ்வார்கள், நாளை மறுமையிலும் நிம்மதியாக வாழ்வார்கள். இந்த உலகத்திலும் நிம்மதியான சமூகத்தை உருவாக்க முடியும், நாளை மறுமையத்திலும் மறுமையிலும் நிம்மதியான அந்த நல்லடியார்களோடு, நபியின் நபிமார்களோடு, முத்தகையங்களோடு, இறையச்சம் உள்ளவர்களோடு நாளை மறுமையில சுவர்க்கத்திலே இருக்க முடியும். அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த அந்நஃப்ஸுல் முத்மைன்னா, இந்த திருப்திப்பட்ட அந்த உள்ளத்தை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அந்த மறுமையினால அல்லாஹு தஆலா இப்படி இந்த நல்ல ஆத்மாக்களை, இந்த திருப்திப்பட்ட இந்த ஆத்மாக்களை அல்லாஹு தஆலா பார்த்து எப்படி கூறுவான் என்று சொன்னால், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, சாந்தி அடைந்த திருப்தி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா, உனது இரட்சகனின் பக்கம் திருப்தி அடைந்த நிலையில், நீயும் திருப்தி அடைந்த நிலைமையில் இந்த இஸ்லாத்தை, இந்த இறை மார்க்கத்தை, இந்த கொள்கையை பின்பற்றுகின்ற முறையை, இந்த வாழ்க்கை அம்சத்தை, இஸ்லாத்துடைய வரம்புக்கு அந்த வரையறைகளுக்கு உட்பட்ட வகையில் நாங்கள் வாழக்கூடிய இந்த நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நாங்களும் பொருந்தியவர்களாக, ராதியத்தன் அல்லாஹு தஆலாவும் அதனை பொருந்தி கொண்ட உள்ளமாக நீ மீளுவாயாக, எங்கிருந்து நீ வந்தாயோ அங்கே மீண்டும் மீளுவாயாக, எனது நல்லடியார்களோடு நீயும் சேர்ந்து விடுவாயாக, எனது சுவர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே சட்ட திட்டங்களை மட்டும் அவர்களுக்கு அந்த சஹாபாக்களை கொடுக்காமல், அவர்களுடைய சொந்த பயிற்சி பாசறையிலே வைத்து அவர்களை வார்த்தெடுத்து அவர்கள் உருவாக்கினார்கள், அவருடைய உள்ளத்தை பண்படுத்தினார்கள். அதனால்தான் அந்த சஹாபாக்கள் ஒன்று இல்லாவிட்டாலும் மற்றவருடைய பார்வையிலே அந்நியர்கள் பார்த்து எப்படி நினைப்பார்கள், யஹ்சபுஹுல் ஜாஹிலு, அறியாதவர்கள் நினைப்பார்கள், அகனியா அவர்கள் செல்வந்தர்கள், அவர்கள் நிறைய காசு வச்சிருப்பாங்க, அதான் சும்மா வந்து ஈஸியா மதினாவில் வாழ்றாங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், பரம்பரை பரம்பரையாக போதாவை மக்காவை விட மதீனா தான் அந்த காலத்திலே வந்து செல்வத்தில் சற்று உயர்ந்திருந்தது. ஏனென்று சொன்னால் மதீனா பிரதேசம் வந்து பள்ளத்தாக்கில் இருப்பதன் காரணத்தினால், மக்கா வந்து மலை பிரதேசங்களாக இருப்பதன் காரணத்தினால், மக்காவில வந்து இந்த விவசாயம் கிடையாது, மதீனா வாசிகள் தான் வந்து விவசாயத்தை வந்து அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் நாளாந்தம் எதிர்நோக்கிய வாழ்க்கையில் அவர்கள் கலந்திருந்தார்கள். ஆனால் மக்காவில் இருந்து வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் எந்த ஒன்றில் ஈடுபடாவிட்டாலும் நாளாந்தம் சாப்பிடுகிறார்கள் இல்லையோ சந்தோஷமாக இருந்தார்கள். எனவே அவர்கள் உள்ளத்தளவில் கோடீஸ்வரர்களாக அவர்கள் வாழ முடிந்தது, ஆனா கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். எனவே அந்த திருப்திப்பட்ட உள்ளங்கள் மிக முக்கியமானது, அதுதான் வாழ்க்கையிலே வெற்றியை தரக்கூடியது என்பதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உள்ளத்துக்கான பயிற்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய கரைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் இந்த வசனங்கள் மூலமாக, இந்த செய்திகள் மூலமாக பார்க்கிறோம். எனவே கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு மூமினும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவர்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த இஹ்லாஸ் என்று சொல்கிறோமே, இந்த இஹ்லாஸ் எதனோடு தொடர்புள்ளது? மனதோடு, நமது ஆன்மாவோடு தொடர்புடையது. நோன்பு நோக்கிறது, தொழுகிறது, ஜகாத்து கொடுக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, நல்ல முறையில் நடக்கிறது, நல்லவர்களோடு நல்லவர்கள் நல்ல முறையில் பேசுவது, சலாம் சொல்லுவது, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது, பண்பட்டவர்களாக நாங்கள் நடந்து கொள்வது, திருமணம் முடிப்பது, ஹலால் ஹராமை பேணுவது, எல்லாமே வந்து உடலோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஆனால் உள்ளம் சரியாக இல்லை என்று சொன்னால், இஹ்லாஸ் என்கின்றது அந்த வணக்க வழிபாடுகளை காண்பிக்கப்படவில்லை என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹஜ் செய்திருந்தாலும் அதனை அல்லாஹு தஆலா ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஒரே ஒரு காரணத்தை மையமாக வைத்து, அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும், செய்யக்கூடிய அவனுக்கும் அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த வணக்க வழிபாடுடைய நிலைப்பாடு தெரியும். எனவே எமது இந்த அமர்வு வந்து அல்லாஹு தஆலாவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், எமது உள்ளம் வந்து சரியாக இருக்க வேண்டும். நாம் தொழக்கூடிய தொழுகை வந்து அல்லாஹு தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், எமது உள்ளம் வந்து பண்பட்டதாக இஹ்லாஸை அங்கு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக அது இருக்க வேண்டும். அறிவில்லாமல் போகின்ற பொழுது எமது வணக்க வழிபாடுகள் அனைத்தும் வேலூ இல்லாத, பெருமதி இல்லாத, பெருமதி அற்றதாக அல்லாஹு தஆலாவிடத்திலே சில்லா காசுகளாக மாறிப்போவதனை பார்க்கிறோம். எனவே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பானது ஒரு மூமினை பொறுத்தவரையில் மிகவுமே அவதானத்தோடு அணுகப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை உள்ளடக்கிய தலைப்பாகும். கண்டிப்பாக ஒவ்வொரு மூமினும் இந்த விடயத்தை பற்றி அடிக்கடி அவன் வந்து என்ன செய்ய வேண்டும், தன்னைத்தானே அவன் என்ன செய்ய வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும், மேல் பார்வை செய்ய வேண்டும், தனது உள்ளத்தை அவன் சீரமைப்பதற்கான விடயங்களில் அவன் வந்து கவனத்தை திருத்த வேண்டும். நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த மைண்டை பத்தி. இந்த இடத்துல ஒரு செய்தியை உங்களுக்கு தர விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், முதலாவது நம்ம இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அதனை தேடித்தான் நம்ம எல்லாருமே வந்து பாடுபடுகிறோம். ஆனா உண்மையில வந்து மைண்ட் எல்லாம் பீஸ் பீஸா மாறி போயிடுச்சு, பீஸ் இல்லாம போய் மற்ற பீஸுகள் தான் வந்து ஆகியிருக்கிறது. எனவே பீஸ் பீஸாக ஆகியிருக்கக்கூடிய அந்த மைண்ட் எல்லாம் சேர்த்து பீஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வரதுக்கான முயற்சியை நம்ம தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பீஸ் எங்கிருந்து உருவாகும் என்று சொன்னால், இந்த பண்பட்ட இந்த அன்னஃப்ஸுல் முத்மைன்னா, இந்த எப்படிப்பட்ட உள்ளம், எப்படி சாந்தி அடைந்த அந்த உள்ளம் இருக்கிறது, அந்த அல்லாஹ்வினால் திருப்திப்படுத்தப்பட்ட, திருப்தி அடையப்பட்ட, அல்லாஹ் திருப்திப்பட்ட அந்த உள்ளம் இருக்கிறது, அதிலிருந்துதான் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அந்த பீஸ் என்கின்ற அந்த சாந்தி சமாதானத்தை அந்த உலகத்திலே நாங்கள் அப்படிப்பட்ட உள்ளமுடையவர்களாகத்தான் உருவாக்கி காண முடியும். இந்த தற்கால உலகத்தை பொறுத்தவரையில நம்ம எல்லோருக்குமே தெரியும், நாம் அறிந்து வைத்திருப்பது போன்று இந்த விஞ்ஞானமானது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த மெடிக்கல் சயின்ஸை பொறுத்தவரையில, இந்த மனோ விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில், இந்த மருத்துவ விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில நாம் நினைக்காத அளவுக்கு வந்து அது வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் ஆரம்ப காலங்களில் மருத்துவம் இல்லாமல் பல நோய்களால் மக்கள் மரித்து போனார்கள். தற்பொழுது என்ன நோய் வந்தாலும் அதனை நாங்கள் குணப்படுத்துவோம் என்று போட்டி போட்டு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவ உலகானது விண்ணை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அவர்களுடைய உலகத்துக்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த விடயங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த மூளையை அவர்கள் செய்த பகுப்பாய்வு. இந்த மூளையை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்து மிக முக்கியமான ஒரு துல்லியமான ஒரு தகவலை அவர்கள் வெளியிடுகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மூளையில் 3000 கோடி செல்கள் இருக்கிறதா, கலங்கள். எத்தனை? 3000 கோடி கலங்கள் இருக்கின்றது. இந்த களங்களை உள்ளடக்கித்தான் அந்த மூளை அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கிறார். இந்த மூளையை பொறுத்தவரையில நாம் நினைப்பது போன்று நமது மூளை வந்து சுயமாக சிந்திக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மூளை சுயமாக சிந்திக்கவில்லை, அந்த உள்ளம் தான் வந்து சிந்தித்து மூளைக்கு வந்து செய்திகளை அனுப்புகிறது என்பதனை தற்கால விஞ்ஞானிகள் நிரூபித்து இருப்பதாக வந்து செய்திகளை நாங்கள் படிக்க முடிகிறது. அப்ப இந்த உள்ளமானது ஏதாவது ஒன்றை வந்து சிந்தித்து மூளைக்கு செய்தியை அனுப்புகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மூளையானது வைப்ரைட், அது அதிர ஆரம்பிக்குது. அப்ப அதுல ஆரம்பிக்கின்ற நேரத்தில் போகக்கூடிய செய்தி மோசமான செய்தியாக இருந்தால், பண்பாடு இல்லாத செய்தியாக இருந்தால், அவலங்களை தோற்றுவிக்கக்கூடிய செய்தியாக இருந்தால், மோசமான சிந்தனையாக இருந்தால், மோசமான கற்பனையாக இருந்தால், வன்முறைகளை தூண்டக்கூடிய உணர்வாக அந்த உணர்வு இருந்திருந்தால், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு இவைகளை உள்ளடக்கியதாக அந்த உணர்வுகள் அந்த மூளையை நோக்கி செலுத்தப்பட்டால், அதனுடைய அதிர்வானது, வைப்ரைட் ஆனது வந்து கூடுதலாக இருக்குமா? இப்படி கூடுவதன் காரணத்தினால அந்த வைப்ரேஷன் வந்து அதிகரிக்கும். இப்படி அதிகரித்தால், எல்லையை மீறி அந்த வைப்ரேட்டிங் உள்ளே நடந்தால், அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்கள், அந்த கலங்கள் வந்து மரணிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றாக மூளையில் இருக்கக்கூடிய கலங்களுக்கும், மூளை அல்லாத உடம்பின் ஏனைய பகுதியில் இருக்கக்கூடிய கலங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதனை தெளிவாக நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள். உடம்பின் ஏனைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செல் என்று சொல்லக்கூடிய அந்த கலங்களை பொறுத்தவரையில், அது மரணித்தால், அது செத்தால், மீண்டும் வந்து தானியங்கியாக தன்னை அது உயிர்ப்பித்துக் கொள்ளும், அது வளர்ச்சி அடையும். ஆனால் மூளையில் இருக்கக்கூடிய கலங்கள் செத்தா செத்து, அது இறந்தால் இறந்தே தான், மீண்டும் தன்னால் அதனை வந்து ஒரு எனர்ஜியை உருவாக்கி கொண்டு தன்னால் வளர முடியாது. எனவே சுபஹானல்லாஹ், இஸ்லாம் எப்படி அணுகிறது பார்த்தீர்களா? தற்பொழுது ஆராய்ச்சி செய்து பல கஷ்டங்களுக்கு பிறகு, பல பெரும் மனிதன் நினைத்து பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கான ஊடகங்களை உருவாக்கி கொண்டு, அதற்கான மெஷின்களை தயார் செய்து கொண்டு, இப்படியான ஆராய்ச்சிகளை கண்டு மனிதன் வியப்பித்து போய் அதனை எங்களுக்கு இலகுவாக படிப்பதற்கு செய்தியாக தருகிறார். அல்லாஹு தஆலா ஈஸியாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவார்கின்ற போக்கில் அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை சிம்பிளாக, வெறுமனே, மேலோட்டமாக சொல்வது போல் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு போகிறார். இந்த செல்களை படைத்தது யாரு? அல்லாஹு தஆலா. இப்படியான அந்த அதிர்வுகளை உள்ளே வைத்து படைத்தவன் யாரு? அல்லாஹு தஆலா. இந்த உள்ளத்தை படைத்தவன் யாரு? அல்லாஹு தஆலா. எனவே அந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹு தஆலா தெரியும், அந்த செல்களை பற்றி தெரியும், அந்த மூளையை பற்றி தெரியும். எனவே அல்லாஹு தஆலா தான் இறக்கிய அந்த வேதத்தில் அவை அனைத்தையும் உள்ளடக்கியதாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அதனால் தான் அல் குர்ஆன் மிரக்கிள் ஆஃப் மிரக்கிள்ஸ், மிரக்கிள் ஆஃப் ஆல் டைம்ஸ், அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம், எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அற்புதம் என்று டாக்டர் ஜாகிர் நாயக் சொல்வது போன்று ஒரு தன்னிகரற்ற ஒரு அற்புதமாக அந்த அல் குர்ஆன் திகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட அந்த அல் குர்ஆனை வைத்திருக்கக்கூடிய நாங்கள் இன்னும் இவன் உள்ளத்தை பண்பட்ட உள்ளமாக மாற்றாமல் அந்த அல் குர்ஆனை இப்படி அடக்கி வச்சுட்டு தூசி தொடச்சி வேற இடத்துல ஒன்று போய் வைக்கிறதுக்காக வேண்டி மட்டும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. எனவே அல் குர்ஆனை படிக்க வேண்டும், அல் குர்ஆனை உள்ள விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வர வேண்டும். இப்படி இந்த மூளையை பற்றி விரிவு செய்து கொண்டு தகவலை தருகின்ற நேரத்தில், நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோமே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை உள்ளத்தை எத்தனையாக பிரித்திருக்கிறார்? மூன்றாக. என்னென்ன சொல்லுங்க பாபம்? அன்னஃப்ஸுல் அம்மாரா, அன்னஃப்ஸுல் லவ்வாமா, அன்னஃப்ஸுல் முத்மைன்னா. அப்ப இப்படி அல்லாஹு தஆலா பிரித்திருக்கிறான். தற்பொழுது இந்த மருத்துவர்கள், இந்த மருத்துவ விஞ்ஞானிகள் இந்த மூளையை எத்தனை பிரித்திருக்கிறாங்கன்னு சொன்னா நாலாக பிரித்திருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? அவர் நாலாக பிரிக்கலாம், பத்தாக பிரிக்கலாம், எத்தனையாகவும் அவர்கள் பிரிக்கட்டும். அப்ப அல்லாஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னாலே வந்து இப்படி இந்த மனதை, இந்த மைண்டை அல்லாஹு தஆலா பிரித்து வைத்திருக்கார். ஆனால் இவர்கள் இந்த மைண்ட், இந்த உள்ளத்தின் நிலைப்பாட்டை அல்லாஹு, இந்த இவர்கள் மூளையோட தொடர்புபடுத்தி நான்காக பிரித்திருக்கிறார்கள். அதனை பெட்டா லெவல் என்று சொல்லியும், இரண்டாவது வந்து அல்பா லெவல் என்று சொல்லியும், மூன்றாவது வந்து தேட்டா லெவல் என்று சொல்லியும், நான்காவது டெல்டா லெவல் என்று சொல்லியும் பிரித்திருக்கிறார்கள். அவை இருந்து பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், இவர்கள் பிரித்தார்கள் இப்பொழுதுதான். ஆனா அல்லாஹு தஆலா எப்ப பிரிச்சிட்டார்? அப்பவே பிரிச்சிட்டார். அப்ப எவ்வளவு சத்தியத்தை நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல எங்களுக்கு தெரியாது. காபிர்கள் வந்து ஏதாவது கண்டுபிடிச்சு சொன்னது பிறகுதான், ஆகா அப்படி அல் குர்ஆன்ல இருக்குதான்னு நம்ம திரும்ப பார்த்து தெரிஞ்சு கொள்றோம். எனவே நாங்கள் தான் காலத்தை கடந்தவர்களாக எமது காலத்தை கடத்தி விட்டாலும், எமது இளைய தலைமுறையினரை பொறுத்தவரையில், எமது குழந்தைகளை பொறுத்தவரையில், அவர்களிடத்தில் பிச்சை கேட்கக்கூடியவர்களாக, அறிவு பிச்சை கேட்கக்கூடியவர்களாக இன்னுமே நாங்கள் விட்டு வைக்க கூடாது. எமது குழந்தைகளை முடியுமானவரை நாமே அல் குர்ஆனை ஆராய்ச்சி செய்து அவர்களை விட இன்னும் அதிகமாக கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக எமது குழந்தைகளை நாங்கள் ஆக்க வேண்டும். எனவே இந்த இந்த பெட்டா லெவல் சொல்லக்கூடிய அதிகமாக 12 Hz முதல் 32 Hz வரைக்கும் அந்த அதிர்வு இருந்தால் அது பெட்டா லெவல் என்று சொல்கிறார்கள். அதைவிட அதிகமாக தாண்டி போனால் ஒருவனை பைத்தியக்காரனாக ஆக்கிவிடுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த அதிர்வு அதிகரிக்க அதிகரிக்க மூளையில் இருக்கக்கூடிய செல்லுகள் மரணித்துக் கொண்டே செல்கிறது. மூளையில் இருக்கக்கூடிய செல்லுகள் நாளாந்தம் அந்த அதிர்வின் மூலமாக, மன அழுத்தத்தின் மூலமாக, அந்த டிப்ரெஷன் மூலமாக, மோசமான சிந்தனைகள் மூலமாக அதிகமாக அவன் சிந்திக்க 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 அவனுடைய மூளையில் ஏற்படக்கூடிய அந்த அந்த பாதிப்பு அதிகமாக செல்வதன் காரணத்தினால் அவன் மனநோயாளியாக மாறுகிறான். மனநோயாளியாக அவன் மாறி போகிறான் என்று தற்பொழுது சொல்கிறார்கள். தற்பொழுது இந்த உலகத்தை பொறுத்தவரையில ஒரு மேலோட்டமான கணக்கீட்டு அடிப்படையில் பார்த்தால் 400,000+ அதிகமானவர்கள் மனநோயாளியாக இருக்கிறார்கள். பிறப்பிலேயே மனநோயாளியாக பிறந்தவர்கள் கிடையாது. மனநோயை வந்து தானாக தேடிக்கொண்டவர்கள். இதற்கான காரணம் என்ன? இப்படி அதிகமாக மனநோயாளிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்வதற்கான காரணம் என்ன என்பதனை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நாம் பார்த்த இந்த விடயங்கள் தான். உள்ளம் மோசமான உள்ளம், உள்ளம் வந்து பக்குவப்பட்ட உள்ளம் கிடையாது. அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய வகையில் அந்த உள்ளம் இல்லை. எனவே அதன் காரணத்தினால் அவனுடைய செயல்பாடுகள், அவனது வாழ்க்கை முறை, அவனது பண்பாடு, அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய ஏனைய விடயங்கள் அனைத்துமே வந்து மோசமான விளைவை இந்த உலகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. கடைசி அதனால் தான் மேற்கு இந்த உலகத்தை பார்த்தால் இந்த வாழ்க்கையிலேயே வந்து அவர்கள் விரக்தி அடைந்து தற்கொலையை நாடி செல்கிறார்கள். தற்கொலை என்பது எவ்வளவு மிகப்பெரிய பைத்தியகாரத்தம். தற்கொலை செய்ய போகக்கூடியவன் கொஞ்சம் பிடிச்சு நிப்பாட்டி கொஞ்சம் மைண்ட் அப்படி உலுக்கி விட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் யோசிப்பான் எவ்வளவு மடத்தனமான வேலையை செய்ய போனான். அப்ப இந்த பைத்தியத்துக்கு ஒரு மனை ஒருவனை உந்து செல்லக்கூடியது இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய சரியான பண்பாடு இல்லை. அந்த பண்பாட்டை வளர்க்கக்கூடிய ஊடகங்களில் மிக பெரும் பெருமதி மிக்க ஒரு ஒரு ஊடகமாக திகழ்வு, தன்னிகரற்ற ஒரு ஊடகமாக திகழ்வதுதான் அல் குர்ஆனும் ஹதீஸும். எனவே அல் குர்ஆன் ஒளியில், அல் ஹதீஸின் ஒளியில் எமது உள்ளங்கள் பண்பட்ட உள்ளங்களாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நஃப்ஸுல் முத்மைன்னா என்று சொல்லக்கூடிய அந்த திருப்தி அடைந்த உள்ளங்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தான் அதனை குடம் போட வேண்டும். எனவே அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 91வது அத்தியாயம் 9-10 வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். قد افلح من زكاها قد افلح من زكاها அந்த ஆத்மாவை யார் பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்கிறாரோ நிச்சயமாக திட்டமாக திடமாகவே அவர்கள் வந்து என்ன வெற்றி அடைந்து விட்டார்கள். قد افلح فلاح வெற்றி அவர்கள் திட்டமாகவே வந்து வெற்றி அடைந்து விட்டார்கள். وقد خاب من دساها அந்த உள்ளத்தை பாவங்களின் பக்கம் யார் கொண்டு போய் நுழைத்து அதனை மோசமாக ஆக்குகிறார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து நாசமாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில கண்டிப்பாக அல்லாஹு தஆலா சொல்வது போன்று பண்பட்ட உள்ளங்களாக மாற்றக்கூடியவர்களாக நாம் எமது எதிர்கால வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே சுருக்கமாக, மிகவும் சுருக்கமாக ஒரு சொற்ப நேரத்துக்குள் இந்த உள்ளத்தை எப்படி நாங்கள் பக்குவப்படுத்துவது? ஏன் அல்லாஹு தஆலா தஸ்கியத்துல் நஃப்ஸ் என்று பயன்படுத்தியிருக்கிறான்? இந்த தஸ்கியா என்ற இந்த உள்ள தூய்மையானது என்ன சொல்லில் இருந்து பிறந்தது என்று சொன்னால் ஜகாத் என்று சொல்லக்கூடிய சொல்லுகிறது. ஜகாத் என்று சொன்னால் என்ன? கடமைகளில் 50 கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை. எமது சொத்துல செல்வத்திலிருந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய, மற்றவருக்கு தான தர்மம் செய்ய வேண்டிய கண்டிப்பான ஒரு அந்த முறைதான் வந்து ஜகாத் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜகாத் என்று சொன்னால் அதற்கு இரண்டு வகையான பொருள் இருக்கிறது. ஒன்று நீங்க சொன்ன மாதிரி தூய்மைப்படுத்துதல், இரண்டாவது எல்லோருக்கும் தெரிந்தது வளர்த்தல். வளர்க்கிறதுக்கும் ஜகாத் தஸ்கியா என்று சொல்வது, அதே போன்று தூய்மைப்படுத்துறதுக்கும் சொல்றது. அப்ப அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்தித்தான் இந்த உள்ளத்தை உள்ளத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறார். எனவே அந்த எந்த இரண்டு அர்த்தங்களை அந்த ஜகாத் என்கின்ற வார்த்தை கொடுக்கிறதோ அந்த இரண்டு அடி அம்சங்களையும் அந்த அர்த்தங்களை மையமாக வைத்து அந்த உள்ளம் பண்படுத்தப்பட வேண்டும். எனவே அந்த உள்ளம் ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்தவரையில் அது தூய்மைப்படுத்தப்படவும் வேண்டும், அது வளர்க்கப்படவும் வேண்டும். எதனை விட்டு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்? மோசமான நடவடிக்கைகள், மோசமான பண்புகள், இஸ்லாம் எவைகள் எல்லாம் கூடாது என்று சொல்கிறதோ அந்த தீமையை தரக்கூடிய அம்சங்கள். இப்படி என்னென்ன விடயங்கள் பாவத்தை எமக்கு தந்து அந்த உள்ளத்தை மோசமானதாக ஆக்குகிறதோ, அந்த உள்ளத்தை என்னென்ன விடயங்கள் அழுக்குள்ளதாக ஆக்குகிறதோ, அவை அனைத்தையும் நீக்கி சுத்தப்படுத்தி தூய்மை செய்ய வேண்டும். இரண்டு, சோப் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் கிளீன் பண்றதுக்கு அந்த உள்ளத்தை. அல்லாஹ்வுல்ல குர்ஆனில் சொன்ன ஆரம்பத்தில் சொல்லி காண்டும் என்ன, குர்ஆனும் ஹதீஸும் அந்த ஒளியில் வரக்கூடிய அந்த குர்ஆனும் ஹதீஸும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சலவை பவுடர்களை கொண்டு தான் வந்து அந்த உள்ளமானது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அது வளர்க்கிறேன்னு சொன்ன எப்படி வளர்க்கிறது, எப்படி வளர்க்கிறது? தோய்ந்து போயிருக்கக்கூடிய ஈமானில், விசுவாசத்தில், தூய்மையில், மன தூய்மையில், பண்பாட்டில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திக்ர் மூலமாக, குர்ஆன் வசனங்கள் மூலமாக, நல்ல வாழ்க்கை மூலமாக, தொழுகைகள் மூலமாக, நோன்புகள் மூலமாக, ஏனைய வணக்க வழிபாடுகள் அம்சங்கள் மூலமாக வளர்த்து வளர்த்து வளர்க்கணும். அல் ஈமான் ஈமான் அதிகரிக்கக்கூடியது, குறைவிடக்கூடியது. பெரும்பாலான ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், எமது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்களுடைய ஈமான் வளர்ச்சி குன்றிய நிலைமையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சுபஹானல்லாஹ் பாருங்கள், எவ்வளவு ரத்தின சுருக்கமாக அல்லாஹு தஆலா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க. அல் குர்ஆன் என்பது பெரும் கடல். நாங்கள் உள்ளே நாங்கள் வந்து சுழி ஓட 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 முத்துக்களும் ரத்தினங்களும் பவளங்களும் வந்து வருவது போன்று அல் குர்ஆனின் வசனங்களுக்குள் நாங்கள் நுழைய 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 சுபஹானல்லாஹ் நிறைய செய்திகளை தந்து கொண்டே இருக்கும். எமது வாழ்க்கைக்கான வழிமுறைகளை அது காட்டிக்கொண்டே இருக்கும். எனவே நாங்கள் இந்த இரண்டையும் வைத்து அந்த நஃப்ஸை, அந்த உள்ளத்தை, ஆத்மாவை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும், அதனை சுத்தப்படுத்த வேண்டும், வளர்த்து எடுக்க வேண்டும். எனவே நல்லவை கெட்டவைகளை உள்ளத்திலிருந்து நாங்கள் அதனை களைய வேண்டும். நல்லவைகளை கொடுப்பதன் மூலமாக அதனை என்ன செய்ய வேண்டும், மேல் நோக்கி வளர செய்ய வேண்டும். பெரும்பாலும் நம்மை பொறுத்தவரையில் உடல் சவுதியில் இருக்கிறது, நமது உள்ளம் ஆத்மா எங்க இருக்கிறது, ஊர்ல இருக்கிற வயக்காட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கணும். உடல் வந்து சந்தோஷமாக வேலை செல்கிறது, சந்தோஷமாக சாப்பிடுகிறது, ஒவ்வொரு வாரமும் அது நல்ல கப்சாவும் அதுவும் இதுவும் அடிச்சு நல்ல சந்தோஷமா கொழுத்து நல்லா இருக்கு. நம்மள உள்ளம் மட்டும் இப்ப எங்க இருக்கிறேன்னு சொன்னா, வயக்காட்டில் எத்தியோப்பியாவில் உட்கார்ந்துகிட்டு பட்டினியால வாடி வதங்கி அந்த செத்து போய்விடும் என்கின்ற நிலைமைக்கு இருக்கிறது. நம்மட உடல் இருக்கிற அந்தஸ்துக்கு இந்த இடத்துக்கு வந்து அதையும் கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஒன்று கூடல், இந்த பயிற்சி பாசறை, இந்த முறைகள், இந்த திட்டங்கள் அனைத்துமே. எனவே நாங்கள் அந்த நிலைமை இல்லாமல் யானையை போன்ற உடம்பும் எறும்பை போன்ற உள்ளமும் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே அந்த உள்ளத்தையும் யானையை போன்ற பெரும் உள்ளமாக அதனை வளர்த்து 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 நல்ல போஷாக்கான உணவுகளை கொடுக்கணும். நாளாந்த கொடுத்து கொடுத்து போஷாக்கார உணவு என்று சொன்னா, நம்ம ஃபசில் பிரதர் கிட்ட போனா என்ன போஷாக்கார உணவு கிடைக்கும், அந்த கேட்ரி அந்த உணவு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற இந்த உணவுகளை கொடுக்கணும். இந்த உணவுகளை கொடுத்து அதனை அந்த யானை உடம்பு அளவுக்கு அந்த எறும்பு அளவில் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தையும் வளர்த்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடப்பாடு, அந்த பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்டிப்பாக இந்த விடயங்களை நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கின்றோம், லக்கல் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்கள் மீது அல்லாஹு தஆலா அருள் பாலித்தான். எப்படி அருள் பாலித்தான்? இது பஅத ஃபீஹிம் ரசூலா மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிடத்திலே இருந்து அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் வழங்கினான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனது வசனங்களை அவர்களுக்கு அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். வயுசக்கீஹிம், நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஆரம்பித்தது முதல் தற்பொழுது இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், வயுசக்கீஹிம், அவர்களை பண்பட்டவர்களாக, பண்புள்ள உள்ளவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, எதற்கெடுத்தாலும் நல்ல நோக்கோடு பார்க்கக்கூடியவர்களாக, பேசினால் நல்ல வார்த்தைகளை தூண்டக்கூடிய உள்ளத்தை உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அந்த சஹாபிய சமூகத்தை ஆக்கினார்கள். மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அந்த சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? ஹரத்துல வந்து தொழுகிறார்கள், மக்காவில் அழுகிய ஒட்டை குரலை வந்து போடுறாங்க, எழும்பி இருக்க முடியல. ஒட்டகத்தை உடல் வந்து ஆற்று உடல் மாதிரி சின்ன ஒரு இருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே கழுத்திலே போடுகிறார்கள், அவர்களால் தலையை தூக்கி எழும்ப முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் யார் ஓடி வந்து அதை கிளீன் பண்ணது, ஹெல்ப் பண்ணது? அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓடி வந்து அவருடைய அந்த தெருக்கரங்களினால் அந்த எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை விளக்கி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அந்த இடத்தில் கூட பெண்களை பொறுத்தவரையில் ஒரு படிப்பினை இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சிந்தனை. இஸ்லாத்துக்காக வேண்டி கணவனோ அல்லது தன்னை சார்ந்த யாராவது ஒருவன் பாடுபடுகிற நேரத்தில் பெண்களை பொறுத்தவரையில் அதிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக, கை கொடுத்து உதவக்கூடியவர்களாக, மீண்டும் நன்றாக நீங்கள் இயங்குங்கள் சொல்லக்கூடியவர்களாக தான் பெண்கள் இருக்க வேண்டும். நமது பெண்களை பொறுத்தவரையில் எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தேவைதானே? இவ்வளவு காலமும் நீங்க இவங்களுக்கான கஷ்டப்படுறீங்களே, இந்த பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த சமூகம் வந்து உங்களை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருந்துச்சு. அமீன் என்று உங்களை புகழ் பாடிய அந்த நாக்கள் எல்லாம் தற்பொழுது வசை பாட ஆரம்பித்து விட்டது. மஜ்னு என்று சொல்கிறார்கள், பைத்தியக்காரன் என்று உங்களை சொல்கிறார்கள், பைத்தியகார கவிஞன் என்று உங்களை வந்து வசை பாடுகிறார்கள். தேவைதான் கேட்போம், நம்ம பெண்கள் தான் கேட்போம். ஆனால் தனது மகளார் பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். என்ன துன்பம் வந்தாலும் துன்பத்தை விட்டுட்டு நீங்க செயல்படுங்க. அப்ப இப்படி அந்த அந்த உள்ளம் உள்ள அந்த பெண்ணை உருவாக்கியது யாரு? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அந்த உள்ளம் அந்த நஃப்ஸுல் முத்மயின்னா அந்த திருப்திப்பட்ட இஸ்லாத்தை திருப்தியாக ஏற்றுக்கொண்ட அந்த உள்ளம் இருந்தால் எந்த இடத்திலும் அது வந்து தன்னிகரற்ற ஒரு பெரும் சக்திக்கு முன்னாலும் அவன் வெறும் பார்த்தால் நம்ம ஆரம்பத்தை சொன்ன மாதிரி உடல் பெருசாக இருந்து உள்ளம் சிறுசாக இருக்கும். ஆனா அவருடைய உள்ளம் வந்து பெருசாக இருந்து உடல் மெல்லிதாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சக்தியும் அவனை வந்து என்ன செய்யலாது, இலகுவாக வந்து கீழே போட்டு மிரிச்சிட்டு போக இயலாது. எந்த சக்திக்கு முன்னாலும் நான் உள்ளத்தில் வீரண்டா என்று காட்டக்கூடிய, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியு கைரன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினு லைல். பலவீனமான மூமினை விட அந்த உறுதியாக பலமாக இருக்கக்கூடிய மூமினானவன் அல்லாஹு தஆலாவுடைய சிறந்தவன், அல்லாஹு தஆலா மிக விரும்புகிறார். அந்த பழங்களில் ஆகப்பெரிய பழம் வந்து எது, எதனோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட கட்ஸ் சொல்லுவாங்களே, இந்த கட்ஸ் உருவாகிறது வந்து எல்லாரும் நல்ல பாதர் மாஷால நல்ல கட்ஸ் உள்ளவர்கள் சொல்லுவாங்க, உடம்பு பார்த்துட்டு நல்ல கட்ஸ் ஆக இருந்தா. உண்மையில் இந்த கட்ஸ்ன்றது வந்து உடம்புல இருந்து உடம்பை பார்த்து தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் இல்ல, உள்ளத்துல வேணும். சில பாத்தீங்கன்னா பாக்குறது வாட்ட சாட்டம் பெரிய ஆளா இருப்பாரு, கத்தி எடுத்து காட்டினா தெரியும், துண்டை காணும் துணியை காணும் சொல்லி ஆள் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா சில பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இப்படித்தான் இருப்பாங்க. புரூஸ்லி ஒரு உதாரணம், எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். அண்மை காலமாக வந்து மேற்குலகை உலகையே வந்து அப்படி கையில வச்சுட்டு ஆட்டினவன், அவன் உடம்பு பார்த்த எப்படி உடம்பு அல்ல பெரும் தற்போது இந்த என்ன குத்துச்சண்டை மல் யுத்தங்கள் செய்யக்கூடிய ஆக்கள் மாதிரி, அல்லது வந்து அந்த என்ன முசாரா அரபியில சொல்லுவாங்க என்னது, இந்த ரெஸ்லிங்ல வரக்கூடிய ஆக்கள் மாதிரி பெரும் இப்படி உடம்புல இருந்தானா பாக்கிறதுக்கு இப்படித்தான். அந்த ரெஸ்லிங் ஆக்கள்லாம் தும்பு நாலு அடி அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஒன் தோஸ் போட்டாங்கன்னே தான். அப்ப அவனுடைய அந்த உள்ளத்தில் அவன உள்ளத்தில் இருந்த கட்ஸ் தான் மிகப்பெரும் கட்ஸ். எனவே உள்ளம் வந்து கட்ஸ் உள்ள உள்ளமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் அவன் உடலிலும் வீரனாக இருப்பான், உள்ளத்தில் அவன் வீரனாக இருப்பான் என்று இஸ்லாம் வந்து எவ்வளவு அழகாக வந்து இந்த மூமின்களை குறிப்பாக நம்மை போன்ற என்னை போன்ற நம்மை போன்ற இல்ல உங்களை போன்ற இளைஞர்களை இந்த இஸ்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறது பார்த்திருக்கலாம். எனவே எதிர்காலத்தில் இப்படி பண்பட்ட உள்ளத்தை உடையவர்களாக அந்நஃப்ஸுல் முத்மயின்னா என்று சொல்லக்கூடிய இந்த திருப்தி அடையப்பட்ட அல்லாஹு தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பக்குவப்பட்ட உள்ளங்கள் உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவ்வாறு ஆக்கி எல்லா கஷ்டங்களுக்கும் முன்னால் அசையா தூண்களாக நின்று இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக என்று கேட்டு இன்றைய இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. பேசிய இந்த செய்தியில ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டீங்க.